இப்போது எங்களுடைய சத்சங்கத்தை தொடங்குவோம். எங்களுடைய சத்சங்கத்துக்கு எங்களுடைய குருமார்களின் ஆசியை வேண்டி சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்தை எடுத்து பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி இந்த சத்சங்கத்தை இன்று தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சரவண பாபா. இன்றைய சத்சங்கத்தை நேற்று நடந்து முடிந்த கந்த சஷ்டி விரதம், அத்துடன் சூரன் போரில் நேற்று முடிவிட்டிருக்கின்றது. அதிலிருந்து தொடங்கி பாபாஜியின் அனுகூலத்துடன் மேலே செல்வோம். நாங்கள் கந்த சஷ்டி தொடக்கத்தில் போன சனிக்கிழமை சத்சங்கத்தில் முருகனின் கந்த சஷ்டி விரதத்தை பற்றியும் அதன் நிலைப்பாட்டை பற்றியும் யோக முறைப்படி ஆராய்ந்தோம். அதேபோல் அந்த நிகழ்வு நேற்று முடிந்திருக்கின்றது. அந்த முடிந்த நாளாகிய சூரன் போர் பற்றியும் யோக முறையில் ஆராய்ந்து எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்ந்து செல்வோம். நேற்று கந்த சஷ்டியின் ஏழாவது நாளாகிய சூரன் போர் நடைபெற்றிருக்கின்றது. அதை வேதாந்த முறையில் வழிபாட்டு முறையில் அதை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் அதை அறிந்திருப்பீர்கள். நாங்கள் யோக முறையில் அதன் தத்துவத்தை ஒரு முறை பார்ப்போம். அந்த சூரன் போரில் முருகக்கடவுள் மக்கள்களையும் தேவர்களையும் அச்சுறுத்தும் சூரனை வதம் செய்கின்றார். அந்த வதத்தை அந்த சூரன் பெற்ற தவத்தினால் ஒருவராலையும் அளிக்க முடியாது. அந்த சூரனை என்பது அந்த சூரனுக்கு சிவன் கொடுத்த வரம். ஆனால் எப்பவும் வரங்கள் இறைகள் கொடுக்கும்போது அந்த காலத்து இதிகாசத்தின்படி ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு ஒரு கருத்தொண்டை வைத்துத்தான் கொடுப்பார்கள். அந்த கருத்தின்படிதான் அந்த வரங்களுக்குரிய முற்றுப்புள்ளி நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் இதிகாசங்கள் கதைகள் மூலம் புராண கதைகள் மூலம் அறிந்திருக்கின்றோம். அதேபோல் இந்த அசுரனை அழைப்பதற்கும் முருகக்கடவுள் தனது தாயார் பார்வதியிடமிருந்து வேல் பெற்று அந்த வேலின் உதவியுடன் தான் அந்த அசுரனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த முருகக்கடவுள் அந்த வேலை தாயிடமிருந்து பெற்று அந்த அசுரனை சூரன் போரில் வெல்லுகின்றார் என்பது புராணக்கதை. அதை எப்படி நாங்கள் யோகத்தில் எடுத்து பார்க்கின்றோம் என்றால், இந்த வேல் என்பதற்கு மூன்று பகுதிகளாக கருத்துக்கள் இருக்கின்றது. அதாவது மூன்று நிலைகளை கொண்டது இந்த வேல். நீங்கள் வேலை உற்று நோக்கினால் வேலின் மேற்பகுதி கூர்மையாக இருக்கும். இந்த வேல் என்றதின் தத்துவமே அறிவு ஓ ஞானம், அதான் வேலின் தத்துவம். ஆகவே உங்களுடைய அறிவு வேலை போல் கூர்மையாக இருக்க வேண்டும் என்பது யோக தத்துவம். அதேபோல் வேல் அகண்டு வரும்போது அதன் கீழ்ப்பகுதி உங்களுடைய அறிவு அகலமாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த தத்துவம். அந்த வேலுக்கு கீழ் ஒரு கம்பு காம்பு இருக்கும் நீளத்திற்கு. அதனுடைய தத்துவம் யோகத்தில் உங்களுடைய அறிவு அந்த ஆழமாக இருக்க வேண்டும் என்பதே வேலின் கீழ் இருக்கும் கம்பின் ஓ அந்த 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 பகுதியின் தத்துவம். ஆகவே அந்த வேலை கொண்டு அந்த அசுரனை அழிப்பதென்று நடத்தும் சூரன் போர், அசுரன் என்பது எங்களுடைய ஆணவ மலம் ஓ அகங்காரம், ஆன்மாக்களினுடைய அகங்காரம் ஆணவ மலத்தைத்தான் அசுரனாக வேதத்தில் சொல்லப்படுகின்றது. யோகத்தில் ஆணவ மலம் அகங்காரம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அகங்காரத்தையும் ஆணவத்தையும் நாங்கள் வெல்லுவதுதான் அந்த வேலென்று அறிவினால் அந்த அசுரனை அழிப்பது என்பது யோக கருத்து. ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்தில், பாபாஜியின் பஞ்சாங்க கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களுடைய ஆணவ மலத்தை அடக்க வேண்டும், அந்த அகங்காரத்தை அடக்க வேண்டும். அதற்குரியது தான் எங்களுடைய ஐந்து உடலுக்கான பயிற்சிகள். ஆகவே நேற்று சூரன் போரில் முருகக்கடவுள் அசுரனை வென்றது போல நாங்களும் எங்களுடைய ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சிகளை மேற்கொண்டு எங்களுடைய ஆணவ மலத்தை வெல்ல வேண்டும். இந்த சூரன் போரில் இன்னொரு கருத்து இருக்கின்றது, அதையும் யோகத்துடன் தொடர்புபடுத்துகின்றேன். அந்த கருத்து என்னவென்றால், இந்த சூரனை கடைசியாக முருகன் வதம் செய்யும் போது அவன் ஒரு மா மரத்திற்கு பின்னால் மா மரமாக மாறி இருப்பதாகவோ அல்லது மாங்காய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருப்பதாகவோ கதை. அதை அவர் உணர்ந்து வேலின் மூலமாக அந்த மரத்தை நோக்கி வேலை பாய்ச்சும் போது அது இரண்டாக பிரிகின்றது, அசுரன் இறக்கின்றான். அந்த நேரத்தில் அந்த கிரியா யோக முறைப்படி ஆணவ மலம் அகங்காரம் வெல்லப்படுகின்றது. ஆகவே அந்த அசுரன் இறந்தவுடன் கதைப்படி அவன் சேவலும் மயிலுமாக மாறுகின்றான் முருகன் அருளால். அவ்வளவு பாதகமான அசுரன் கூட அந்த நிலைக்கு வருவதற்குரிய காரணம் அவன் தன்னுடைய முற்புறப்புகளில் செய்த தவம் சாதனைகள். அந்த புறப்புடன் அவனுக்கு அந்த அந்த இறப்புடன் அவனுடைய புறப்பு முடிகின்றது. அவன் சேவல் மயிலாக பிரிந்து முருகனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆகின்றான் என்பது கருத்து. அந்த கருத்தின்படி நீங்கள் யோகத்திற்கு வருவீர்களாக இருந்தால் அந்த சேவல் கொடி என்பது உங்களுடைய சகசாரமாகவும் மயில் என்பது உங்களுடைய மூலாதார சக்கரமாகவும் அமைகின்றது. முருகன் என்பவர் ஆறு சக்கரங்களையும் கொண்ட ஒரு திருமூர்த்தியாக எங்களுடைய உடலில் இருக்கின்றார். இமேஜின் பண்ணி பாருங்கள். அவருடைய கால்கள் தான் எங்களுடைய மூலாதார சக்கரம், அவருடைய கொடி தான் எங்களுடைய சகசார சக்கரம், அவருடைய உடல் தான் எங்களுடைய ஆறு சக்கரங்கள். அவருடைய மனித உடல் நிலையில் பாருங்கள், அதான் எங்களுடைய மனித உருவம், அதான் எங்களுடைய மனித தத்துவம். அந்த ஆறு சக்கரங்கள் ஊடாக எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை உயர்த்தி சகசாரத்தில் கொண்டு போய் இணைப்பதுதான் எங்களுடைய கிரியா யோகம். ஆகவே இந்த சூரன் போரிலிருந்து நாங்கள் யோக முறைப்படி அறியும் தத்துவம் இதுதான். ஆகவே எல்லா கடவுள் வழிபாடுகளும் எல்லா கடவுள் வழிகளும் எல்லாம் யோகத்தை சார்ந்திருக்கின்றது. யோகத்தை சார்ந்தே அந்த கடவுள் அமைப்பையே யோக முறைப்படி சித்தாந்த சைவ சித்தாந்தமும் மற்றைய நூல்களும் வரையறுக்கின்றது. பதினெண் சித்தர்மார்களுடைய பாடல்களும் வரையறுக்கின்றன. ஆகவே இந்த புறப்பில் எங்களுக்கு இந்த யோகம் கிடைத்தது நாங்கள் செய்த புண்ணியம். அதை மறந்து விடாதீர்கள், அதன் அருமையை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். இந்த தத்துவத்தின்படி இன்னொன்றையும் நாங்கள் அலசி ஆராய்வோம். மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி, அதாவது பார்வதி என்று சொல்லலாம், ஓ சக்தி என்று சொல்லலாம், அந்த சக்தியை ஏழாவது சக்கரத்தில் இருக்கும் சகசார சக்கரத்தில் இருக்கும் சிவனுடன் கொண்டு சேர்ந்து இணைப்பதற்குத்தான் இந்த கிரியா யோக பயிற்சி, அஞ்சு உடலுக்கான பயிற்சி. இந்த ஐந்து உடல்களுக்கான பயிற்சி இந்த ஆறு ஆதாரங்கள் மூலமாக ஏறி சகசாரத்தை எட்ட வேண்டும். அப்படி என்னவா என்ன மாதிரி அது ஏறுகின்றது என்பதென்றால், அது சூட்சுமமான முறைதானே தவிர தூலமான முறை அல்ல. அந்த சூட்சுமமான முறையில் அது என்ன மாதிரி ஏறுகின்றதென்றால், சக்திக்கு இன்னொரு தத்துவம் இருக்கின்றது யோகத்தில், அது நாதம். நாதம் என்றால் இயற்கையில் ஒலி சத்தம். அந்த நாதம் இந்த சக்கரங்களூடாக மேலேறி சிவனுக்கு இன்னொரு தத்துவம் இருக்கின்றது யோகத்தில், விந்து. அந்த விந்து தத்துவத்தோடு இணைவதுதான், நாதமும் விந்துவும் சேருவதுதான் எங்களுடைய கடைசி நிலை. ஆன்மாவும் கடவுளும் சேர்வதாக சித்தாந்தம் வர்ணிக்கின்றது. ஆகவே இந்த நாதம் என்ற ஒலியும் விந்து என்ற ஒளியும் சேர்வதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம். அப்போது இப்போது நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இந்த நாதம் என்ற மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியின் ஒலி சக்தி இந்த ஆறு ஆதாரங்களூடாகவும் மேலேறுகின்றது உங்களுடைய குண்டலினி பிராணயாம பயிற்சி மூலம். ஆதலால் தான் இந்த ஆறு சக்கரங்களை கொண்ட முருகக் கடவுளின் மூல ஆதாரம் என்று சொல்லப்படும் சக்கரத்தில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அமைந்திருக்கின்றது. மேலே மேல் நோக்கி நீங்கள் அந்த ஓமிலிருந்து போகும் போது அடுத்த ஐந்து சக்கரங்களும் சரவண பவ என்ற முருக மந்திரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த சரவண பவ என்பது எல்லாம் ஒலிகள், சத்தங்கள். ஆகவே இந்த ஒலிகள் ஊடாக உங்களுடைய குண்டலினி சக்தியை ஏற்றி சிவனிடம் சென்றடைய வேண்டும். அதுதான் தத்துவம், சிவ தத்துவம். இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் இன்னொரு ஒளி வடிவமும் இருக்கின்றது. சிவ தத்துவ முறைப்படி ஓம் நம சிவாய. ஓம் என்பது மூலாதாரம், நாம சிவாய என்பது மித்த ஐந்து ஐந்து ஆதாரங்கள் ஆக்ஞா சக்கரம் வரை. அது கூட ஒலி வடிவில் தான் அமைந்திருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். அதைவிட உங்களுடைய சாதாரண உலகியலில் நீங்கள் பயன்படுத்தும் ஒலி கூட இந்த சக்கரங்களை மையமாக வைத்தே அமைந்திருக்கின்றது. ஓம்காரத்தில் இருந்துதான் எல்லாம் தொடங்குகின்றது. உங்களுடைய உலகியல் ஒலிகளை எடுத்து பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் உலகியலில் நீங்கள் பாட்டு பாடுகின்றீர்கள், சுரங்கள் செய்கின்றீர்கள், சுரங்கள் மற்ற விஷயங்களை பயன்படுத்தி பாடுகின்றீர்கள். அதற்கு மூலதனமான ஒலி ச ரி க ம ப த நி. இந்த ஏழு சுரங்களும் இந்த ஏழு சக்கரங்கள், இந்த உலகியல் சத்தம், உலகியல் பாடல்கள், உலகியலில் எந்த சத்தங்களும் வந்தது இந்த ஏழு இந்த ஏழு அடிப்படையான சத்தங்களை வைத்துத்தான். சரி க ம ப த நி, இந்த ஏழு சத்தங்களும் சானா மூலாதாரத்திலிருந்து தொடங்கி நீனா சகசார சக்கரத்தில் முடிகின்றது. இதிலிருந்து நாங்கள் யோக சாதகர்கள் என்ன அறிகின்றோம் என்றால், இந்த ஒலி என்பது முக்கியமானது, ஓம்காரம் என்பது உலகையே நிர்ணயிக்கின்ற ஒலியாக இருக்கின்றது. சமய வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி இது அமைந்திருக்கின்றது. இந்த ஒலி என்பது எல்லாருக்கும் சொந்தமானது, ஒன்றானது, மூலாதாரமானது உலகின் இயற்கைக்கு. இந்த ஒலி எப்போது நிற்கின்றதோ எல்லாம் நின்றுவிடும். இந்த ஒலி அலைகளை பற்றி மீண்டும் சில விஷயங்கள் உங்களுடைய அறிவுக்கு. இந்த ஒலி அலைகள் எங்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். அது சூட்சுமமானது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை எங்களால் அறிய முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், உங்களுடைய சாதனையை நீங்கள் கூட்டி கொண்டு போகும் போது அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். அந்த உணர்வு நிலையில் இருக்கும் போது அந்த ஒலிகள் உங்களுடைய காது ஊடாக உங்களுக்கு கேட்க தொடங்கும். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த சக்கர ஈடேற்றத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லும்படி. சுருக்கமாக சொன்னால், அது நீங்களே உங்களுடைய சாதனை மூலம் அறிய வேண்டிய விஷயமே தவிர, உங்களுக்கு எழுத்து மூலமாகவோ அல்லது பேச்சு மூலமாகவோ இந்த சக்கரத்தில் நிற்கும் போது உங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்ல முடியாது, சொல்லலாம். அதால் உங்களுக்கு ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. கிரியா சாதகர்களே, நீங்களாக பாபாஜியுடன் சேர்ந்து இவற்றை கண்டுபிடியுங்கள். பாபாஜி நிச்சயமாக உங்களுக்கு இவற்றை கண்டுபிடிக்கும் அறிவை தருவார். ஆனால் நீங்கள் சாதனை செய்தால்தான் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீங்கள் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த சக்கரத்துக்கு போனால் என்ன நடக்கும், இந்த சக்கரத்துக்கு போனால் என்ன நடக்கும் என்று அதை கேட்டு கேள்வியளவில் வைத்திருப்பதில் உங்களுக்கு இந்த புறப்பில் பயனே இல்லை. இதை நான் சொல்லுவதற்கு மெனவருத்தப்படுகின்றேன். நீங்கள் உங்களுடைய சாதனையால் சாதனை குறிப்புகளை எடுத்து என்னென்ன உங்களுடைய உடலில் நடைபெறுகின்றது என்பதை எழுதுவது, சாரி, அதை கண்டுபிடித்து அது கண்டுபிடித்த உடன் வந்து என்னுடன் கதைத்து அதற்குரிய விளக்கங்களை கேட்பதுதான் சரியான முறையே தவிர, அதன் விளக்கம் என்னென்று கேட்டுட்டு போய் அதை கண்டுபிடிப்பது சரியான முறை அல்ல. ஏனென்றால் உங்களுடைய மனம் என்பது இதுதான் நடக்கின்றது என்று தெரிந்தால் உங்களுக்கு அது கிடைப்பது போல்தான் இருக்கும். அது உண்மையான சித்தி அல்ல. அதே நேரம் உங்களை அறியாமலே உங்களில் உடலில் நடக்கும் விஷயங்கள் தான் உண்மையான சித்திகள். அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்றால் ஒன்றும் நடக்கவில்லை என்றே இருந்து விடுங்கள். ஆனால் உங்களுடைய பயிற்சியில் இந்த ரெண்டும் தான் முக்கிய தத்துவம், ஒலி ஒளி. உங்களுடைய பயிற்சிகள் கூடிக்கொண்டு போகும்போது இந்த ஆதாரங்கள் கூடாக இந்த ஒலி என்ற சத்தமும் ஒளி என்ற வெளிச்சமும் உங்களுடைய பயிற்சிகளில் தென்படும் என்பதை ஒரு சாதாரண முறையில் உங்களுக்கு இன்று சொல்லுகின்றேன். அதுதான் உங்களுடைய சித்தி. அதைவிட இன்னும் ஒரு சித்தி இருக்கின்றது. உங்களுடைய குண்டலினி பிராணாயாம பயிற்சியிலும் உங்களுடைய சாதனையிலும் நீங்கள் வென்று கொண்டு போவதை உணர்வதற்கு, அதான் உங்களுடைய குண தத்துவம் என்று சேவை சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சாத்விய குணம், ரஜோ குணம், தாமச குணம். அதையும் நீங்களே உங்களில் உணர்கின்றீர்களே தவிர நாங்கள் உங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது முழு குணத்தையும். நீங்கள் எங்களுக்கு முன்னால் ஒரு குணமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களுடைய உண்மையான குணமாக இருக்க முடியாது. ஆகவே சாதன பயிற்சிகளில் உங்களுக்கு நடக்கும் விஷயங்களை நீங்களாகவே உண்மையாக, அந்த வேடை மறந்து விடாதீர்கள், உண்மையாக நடக்கும் விஷயங்களை நீங்களாகவே உணர்ந்து அது உண்மையாகவே நடக்கின்றது என்று தெரிந்த பின் என்னிடம் வாருங்கள், நாங்கள் அதை பற்றி மேலும் பேசுவோம் தனிப்பட்ட முறைகளில். ஏனென்றால் ஒவ்வொருதர்களுக்கும் கிடைக்கும் சித்தி வித்தியாசமானது. ஆனால் அந்த நண்பர் கேட்ட கேள்விக்காகத்தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை தருகின்றேன். உங்களுடைய உடலில் நடக்கும் சாதனை வெற்றிகள் மூன்று விஷயங்களால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று ஒலி சத்தம், இரண்டாவது ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு நிறங்கள் எல்லாம் அடங்கும், மூன்றாவதாக உங்களுடைய குணம். சாத்வீகமாக இருக்கிறீர்களா, ரஜோ குணத்துடன் இயங்குகிறீர்களா ஒவ்வொரு நாளும், அல்லது தாமச குணத்தில் இருக்கின்றீர்களா? இந்த மூன்று விடயங்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இவற்றில் என்ன என்ன நடைபெறுகின்றது என்பதை அவதானித்து குறிப்பெடுத்து வேண்டிய நேரங்களில் எல்லாம் என்னுடன் தனிமையாக பேசுங்கள். எனக்கு தெரிந்தவற்றை உங்களுடன் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். அதை விட மேலாக இன்னும் நீங்கள் சாதனையில் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் பாபாஜியுடனேயே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மூன்று நிலைகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் பாபாஜியுடன் மௌனத்தில் தொடர்பு கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான பதில்கள் முழுக்க ஏதோ ஒரு விதமாக வரும். அந்த பதில் என் மூலமாகவும் வரலாம். ஆகவே உங்களுடைய சாதனையின் வெற்றியை நீங்கள் அறிய விரும்பினால் நீங்கள் இந்த மூன்று விஷயத்தையும் உடலில் ஏற்படும் விஷயத்தையும் அவதானமாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ந்து ஒருமுறை நடந்து விட்டவுடன் அது நடந்து விட்டதென்று பெருமிதம் கொள்ளாது, ஆணவத்திற்குள் நுழையாது. அது தொடர்ந்து பல முறைகள் உங்களுடைய உடல்களில் ஏற்படும் போது தூள உடம்பிலாகவும் இருக்கலாம், சூட்சும உடம்பிலாகவும் இருக்கலாம். அதுக்காகத்தான் ஆன்மீக நாட்குறிப்பு முக்கியம். அதில் நீங்கள் எழுதி வைத்து இப்படி நடக்கின்றது, இப்படி தெரிகின்றது, இப்படி கேட்கின்றது, இப்படி என்னுடைய மனநிலைகள், என்னுடைய குணங்கள் மாறி இருக்கின்றது என்றவற்றை எழுதி வைத்து நீங்களே அந்த பரிசோதனை கூடத்தில் என்ன நடக்கின்றது என்பதை அறிவதே கிரியா யோகத்தின் முக்கிய தத்துவம். கிரியா யோகத்தையே யோகியார் சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய உடலின் பரிசோதனை கூடத்தில் அறியும் ஒரு விடயமாக என்றபடியால் நீங்கள் அதை நன்றாக அறிய வேண்டும். அந்த கிரியா யோகா பயிற்சியில் நீங்கள் அந்த பரிசோதனை கூடம் என்று சொல்லப்படும் கிரியா யோகா லபோரட்டரி, அந்த லபோரட்டரியில் அதாவது அந்த பரிசோதனை கூடத்தில் என்ன நடக்கின்றது என்பதை ஆராய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அதுதான் உங்களுடைய வெற்றி சித்தி. அதை ஆராய்ந்து ஆராய்ந்து உங்களுடைய நாட்குறிப்பில் எழுதுங்கள். நிச்சயமாக நீங்கள் சரியான முறையில்தான் போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதைவிட தேக உடம்பில் நீங்கள் செய்யும் 18 ஆசனங்களால் உங்களுடைய தேக உடம்பை இந்த இப்படியான பயிற்சிகளுக்கு நீங்கள் நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு மாத்திரம்தான் தேக பயிற்சி, நோயற்ற வாழ்வாக அந்த உடம்பை வைத்திருப்பதற்கு. அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, இந்த சாதனையை நீங்கள் தொடர்ந்து செய்து அப்படியான வெற்றி இலக்குகளை அடைய வேண்டும் என்று சொல்லி, இந்த கந்த சஷ்டியின் கடைசி நாளான சூரன் போரை பற்றியும் இன்று உங்களுக்கு விளக்கம் தந்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காணுவோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.